சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 49 பாடல் முதல் 58 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஒரு நல்ல ஒரு பாடல். நம்ம எல்லாருக்கும் பதி பசு பாசம் எல்லாரும் தெரியும் இல்லையா? பதி பசு பாசம் தெரியாமலாம் செய்து தான் படிச்சுட்டு இருக்கோம். இந்த பாசம்ங்கிறது ஒரு கடல், பிறவி பெருங்கடல், சிறு கடல் இல்லை, சமுத்திரம். பிறவி பெருங்கடல், பெருங்கடல்னா சமுத்திரம், கடல் வேற. இப்போ அரபி கடல்னு சொல்லணும், வங்காள விரிகுடான்னு சொல்லணும். பசிபிக் கடல் கிடையாது, பசிபிக் பெருங்கடல், ஓஷன். பெருங்கடலில் ஆழம் அதிகம். பிறவி என்பது பாசம் போல. இந்த பாசம் என்ற பெருங்கடலை, பிறவி என்ற பெருங்கடலை நீந்த வேண்டும். பறை பசு பாசம், வார்த்தையை பாருங்க, நல்ல வார்த்தையை பாருங்க. பறைனா பதின்னு வச்சுக்கிங்க, பறையினா பராசக்தி. பறை பசு பாசத்து நாதனை உள்ளி உரை பசு பாசத்து ஒருங்க வல்லாருக்கு. இந்த பசுவானது பாசத்தை கடக்க வேண்டும். திரை பசு பாவ செழுங்கடல் நீந்தி, பாவ செழும் கடல் நீந்தி. அதுவும் பசு, பசு என்று சொன்னால் உயிர்னு அர்த்தம், கரை பசு. பாசம் கடந்து எய்தலாமே, பசுவானது பாசங்களை கடந்து, பிறவியை கடந்து, அழுக்கையெல்லாம் நீக்கி ஞானத்தோடு கூடுகின்ற அவர்களுக்கு இறைவன் வழி செய்வான். அப்போ இதைத்தான் எல்லாரும் சொல்றாங்க, கரை சேருதல் அப்படின்னு. இந்த பாச ஞானம் இருக்கின்றவரை பாசத்தோடு தான் இருக்கணும். நான் சொன்னாங்க, இப்போ உயிர் போகும் பொழுது எதை நினைக்கிறோமோ அதுதான் அடுத்த பிறவி. இவ்வளோ பெரிய ஊட்ட விட்டு போகிறான்னா அடுத்த பிறவி இதோட பெரிய விடா கிடைக்கும். இவ்வளோ பெரிய சுற்றங்களை விட்டு போகிறேன்னு அப்படியே உயிர் போச்சுன்னா சுற்றங்களோட இருக்கும். அப்போ இறைவன் திருவடியை பார்த்துக்கிட்டே போனாங்கன்னா மாதிரி பிறவி கிடையாது. சிவசிந்தனையோடு போனான், அந்த சிவசிந்தனையோடு உயிர் போகணுங்கிறதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்போவே ப்ராக்டிஸ். அந்த கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அப்போது பாசஞானம் என்று சொல்லக்கூடிய உலகியலிலிருந்து கடக்க வேண்டும். பசஞானம் என்று சொல்லக்கூடிய நான் கடவுள் என்ற தன்மையிலிருந்து விலக வேண்டும். பதிஞானம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய ஞானத்தை பிடித்துத்தான் பாசம் என்று சொல்லக்கூடிய உலக பெருங்கடலை, பிறவி என்ற பெருங்கடலை கடக்க வேண்டும். இத திருமூலம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கார். இப்ப இவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். இந்த 50 பாடல்ல திருமூலர் இதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு அவர் எப்படி இறை வழிபாடு செய்தார், ஒரு வழிகாட்டி, இந்த காலத்தில் ரோல் மாடல் வாங்க, நான் அவங்களையே நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றேன். மாணிக்க வாசகரை பின்தொடர்ந்தார் வள்ளலார், ஞாபகம் சிங். மெய்யண்டாரை பின்தொடர்ந்தார் அருள்நிலை சிவம். இவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்தார் உமாபதி சிவம். அப்ப எல்லா ஞானிகளையுமே ஒரு ரோல் மாடலாக சில ஞானிகளை வச்சுட்டாங்க. இப்ப நாம் திருமூலரை, நாம் அவருடைய எப்படி அந்த பாதையில போனாங்கிறத நமக்கு சொல்ற நம்ம பச்சுக்கலாம். சூடுவன், இறைவன் திருவடியை தலையில் சூடுகின்றான். இது எப்படி சார் இறைவன் திருவடியை தூக்கி தள்ள வச்சுக்கிறது? இறைவன் திருவடியை எப்படி தள்ள சூடுறது? சிந்திக்கணும், இறைவன் திருவடியை சிந்திக்கிறது. இறைவன் திருவடியை தலையில் வச்சோம்னா தானாக வரும், எழுத்து தானாக வரும், எப்படி சிந்திக்கிறது? இது நான் வகுப்பில் சொல்கிறது உண்டு. பெரிய புராணத்தியாருடைய சேக்கியாருடைய காலம் என்ன? 12 நூற்றாண்டு. ஞானசம்பந்தருடைய காலம் என்ன? 6-7 நூற்றாண்டு. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு 600 ஆண்டுகளுக்கு பிறகு சேக்கியார் பெரிய புராணம் எழுத தொடங்குகிறார். சேர்க்கிறார் ஒரு அமைச்சர். அரசியலிலிருந்து ஆன்மீகத்துக்கு வந்தவங்க ரெண்டு பேர், ஒருத்தர் சேர்க்கிறார், இன்னொருத்தர் மாணிக்கவாசகர். ஒரு 600 ஆண்டுகளுக்கு பிறகு ஞானசம்பந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பெரிய புராணத்தில் பாடலாக எழுத துவங்குகிறார். இந்த பெரிய புராணத்தில் 4286 பாடல்கள், பிள்ளை பாதி புராணம் பாதி, கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு ஞானசம்பந்தரை பற்றியது. 2000 பாட்டு கிட்டத்தட்ட இல்லையா, பிள்ளை பாதி புராணம் 2000 பாட்டு கிட்ட ஞானசம்பந்தர். ஆனால் அந்த பெரிய புராணத்துக்கு தலைவர் யாருங்கிற சுந்தரர் தான். அதிகமாக பாடினது இங்க ஞானசம்பந்தர். இப்படி இதை பாடுறதுக்கு ஒரு ஏதாவது எப்படி பாடின அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஞானசம்பந்தர பாடினவங்க யார் அதானே? ஒரு புத்தகம் எழுதணும்னா அந்த புத்தகத்தை இதுக்கு முன்னாடி யார் எழுதியிருக்கா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சரி அவங்க எதை சொல்லியிருக்காங்க, ஃபுட்நோட் ரெஃபரன்ஸ் போடுறோம்ல, அதை பார்த்தானே அங்கே போடணும். இவரு பார்க்குற சேக்கிழாருக்கு முன்னாடி திருத்தொண்டர் அந்தாதி இருக்கு, அதான இருக்கு. அதில் பார்த்தா ஞானசம்பந்தருக்கு ஒரே ஒரு பாடம், ஒரு பாடல் பாடல், 8 வரையில் ஒரு பாடல். சரி அவர் அந்த அது அவர் இங்கேருந்து எடுத்தார். பார்த்தா சுந்தரர் ஒரே வரி இருக்கார், ஞானசம்பந்தரை பற்றி ஒரு வரி, ஞானசம்பந்தரை பற்றி சுந்தரர் ஒரு வரி, திருத்தொண்டர் தொகையில் திருத்தொண்டர் திருவந்தாதி ஒரு பாடம், இவ்வளோதான் கிடைச்சிருக்கு. இந்த 8 வரி அதுல ஒரு ஒரு வரி, 9 வரி தான் அவருக்கு கிடைச்ச மூலநூல் கிடைக்கக்கூடிய செய்தி. இதை வச்சு 4286 வரி உள்ள பாடல் உள்ள அந்த சேக்கிழார் பெரிய புராணத்தில் 2000 பாட்டு படிக்கிறார். ஏறக்குறைய இப்படி பாடினார். 500 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி பாட முடிஞ்சது, நம்மளால முடியுமா, நம்ம கேட்கவே முடியல, இதை கற்பனை பண்ண முடியுதா, அதுவாக முடியுதா இல்லையா, அதுவும் முடியலையா, எப்படி பாடியிருப்பாங்கன்னு தெரியலையே, சொல்றதுக்கு ஆள் இல்லை. அப்ப 500 வருஷத்துக்கு அப்புறம் ஞானசம்பந்தரை பத்தி பேசணும்னா அவர் அவதாரம் என்ன, எங்க பண்ணாரு, என்ன அற்புதம் பண்ணாரு, இவர் கல்வெட்டெல்லாம் தேடினார், அமைச்சராக இருந்ததுனால கல்வெட்டு கோவில் எல்லாம் தேடி இருக்கார், நிறைய செய்திகளை தேடி இருக்கார். இருந்தாலும் அப்போ ஒரு பாடல் ஒன்று பாடுறார், வேத நெறி தலைத்துவங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயற்புகளில் திருஞான சம்பந்தர் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். ஞான சம்பந்தருடைய திருவடியை தலையில் சூடிக்கொண்டு நினைத்து கொண்டு அப்படியே எழுதுறார். எழுத 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 பாடல் வரும், வரலாறு வரும். அப்ப இறைவனை சிந்தித்தல்தான் தலையில் சூடுதல். அப்போ நம்முடைய திருமூலர் இறைவன் திருவடியை தலையில் சூடுகிறார். சூடுவன் நெஞ்சிடை வைப்பன், எங்க வைக்கிறாரு, தலையில திருவடியை சூடுறார். அப்ப இந்த இடம் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் பின்னாடி. இப்ப சொல்றது வந்து ஒரு 1 கிளாஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு 6 கழித்து வெவ்வேறு இடங்களில் அந்த நிலையெல்லாம் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லுவேன், இந்த இடத்துல என்ன இருக்கு, இங்கே என்ன இருக்குங்கலாம் ஒரு இடமா நான் விளக்க முடியும். நெஞ்சிடை வைப்பன், நெஞ்சுன்னா நெஞ்சு குழி, அநாகதம்னு பேர் அந்த இடம். ஆனால் அந்த இடத்துல வந்து ஆண்களாக இருந்தால் உத்திராசம் அந்த இடத்துல படணும், பெண்களாக இருந்தால் தாலி அங்கே படணும். அந்த இடம் நெஞ்சு குழி, அதுக்குள்ளே நெஞ்ச அகத்தாமரைன்னு இதய தாமரை நெஞ்சிலை வைப்பன். சரி, இறைவனை திருவடிய தலையில் சூடியிருக்கிறார், உள்ளத்தில் வைத்திருக்கிறார். பாடுவன், திருமூலருக்கு பாட்டு தெரியும், திருமூலருக்கு பாடவும் தெரியும். அவரு எந்த பண்ணல பாடினார்னு கேட்காதீங்க, அவருக்கு என்ன மனசுல பிடிச்சோ அப்படி பாடியிருக்காரு. பாடுவன் பண்மலர் தூவி பணிந்து நின்று, நான் பாட்டு தான் படிக்கிறேன், உரையே நான் படிக்கல, பாட்டை படித்தா புரியும், எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, திருமந்திரம்னா கஷ்டம் அப்படின்னு ஒதுக்கிட்டீங்க. சாதாரணமா புரியும், கொஞ்சம் சைவ சித்தாந்தம், கொஞ்சம் யோக அனுபவம் தெரிஞ்சா போதும், திருமந்திரம் ஈஸி. பன்மலர் தூவி பணிந்து, பூவெல்லாம் போட்டிருக்காரு, பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன். இவர்தான் அமரருடைய பிரான். நான் நின்று அறிவது தானே, இப்படித்தான் நான் இறைவனை வணங்கினேன். அவ்வளோ பெரிய திருமூலர், யோகி, சித்தர், ஞானி, 3047 பாடல் மட்டும் இல்லாமல் வைத்தியம், ஆன்மீகம், யோகம், வானசாஸ்திரம், இப்படி பல நிலைகளில் நமக்கு அருளிய அந்த மகான் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடித்தான் அவர் ஞானியாக இருந்திருக்கிறார். வேதத்தை விட்டு அறம் இல்லைன்னு, வேத சிறப்புல வேதத்தை விட்டு அறம் இல்லை. அப்ப மரத்தை முதல்ல எடுக்கிறாங்க. உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறைகளை பொதுவாக சொல்லுவது வேதம். வேதியர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், வேதியர்னா வேதத்தை ஓதுபவர், வேதத்தை உரைப்பவர், அல்லது வேதத்துக்கு பொருள் சொல்பவர், இவங்கெல்லாம் வேதியர். திருவிமிழில கிளிகள் வந்து வேதத்துக்கு பொருள் சொல்லுமா? வேதத்துக்கு கிளிகள் பொருள் சொல்லும். அப்போலாம் அந்த ஊரில் எப்படியெல்லாம் வேதியர்கள் இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். அந்த காலத்தில் வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன், வேதம் உரைத்தானும் வேதம் விளங்கிட, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை நுட்பமாக உணர்வு பூர்வமாக சொல்லுபவர்கள் தான் வேதியர்கள். அது படிச்சுக்கிட்டே போறாங்க பாருங்க, அதுல ஒன்றும் பிரயோஜனம். பொருள் விளங்க படிக்கணும், உண்மை பொருள்களை உரைப்பவர். அப்போ வேதத்தினுடைய உண்மை பொருளை விளக்குபவர் சிவபெருமான் தான். ஒரு வேதம் ஓதும் பொழுது அதில் வந்து பொருள் விளங்கணும், சொல்லும் போதே புரியணும். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒளி சிறந்த வேதியருங்கிறாங்க. திருமுறைகள் என்ன வரும்? ஒளி சிறந்த வேதியர். அது வேதத்துக்கு என்ன முக்கியம்னா சப்தம் முக்கியம். ஆனால் அந்த சப்தத்தை, சப்தம் கரெக்டு தான், இருந்தாலும் அந்த பொருள் விளக்கத்தோடு சொன்னால் நல்லாயிருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வாழ்விகள் நெறிமுறைகள் சரியாக ஒருவர் கடைபிடித்தால் உலகம் உருப்படும், உலகம் நன்கு விளங்கும். அப்படி உலகம் எதனால் காக்கப்படுகிறதுனா, வேள்விகள் மூலம் உலக நன்மை காக்கப்படும். கற்று ஆங்கு எரி ஓம்பி கலியை வாராமே, செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய. கலியை வாராமே, கலினா துன்பம் தானே, திருமுறையில் சிதம்பரம். இப்போ துன்பங்கள் வராமல் காப்பது வேலிகள் பொதுவாக. அப்புறம் வேதம் உரைப்பது மெய்ப்பொருள் காட்டவே. எது உலகத்தில் மெய்ப்பொருள்? சிவம் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை காட்டுவதற்கும் வேலிகளை செய்வதற்கும் அதனால் உலகம் நன்மை அடைவதற்கும் வேதமானது பொருள் உணர்ந்து ஓத வேண்டும். அந்த வேதத்துக்கு ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவன் தான் மூலம். வேதம் நான்கின மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயவே என்ன? ஞான சம்பந்தருடைய வாக்கு பாருங்க, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம். இந்த நான்கு வகையான வேதங்களையும் நுட்பமாக உள்ளே ஊடுருவி கவனித்தால் உள்ளே இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய, வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நன்கு விளங்கும். ஆனால் சிவம் ஆனால்தான் எல்லா வேதங்களும் ஆகமங்களும் புராணங்களும் சுத்த மாயா புவனத்திலிருந்து, சுத்த மாயையிலிருந்து வாக்குகளாக வெளிவந்தன. இருக்குருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்குணர்வாய் உணர்வேதத்துள் ஓங்கி, வேதத்தின் உள்ளே வேதத்துள் வெறுக்குருவாயே வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற கண்ணனுமாமே. இந்த கண்ணன்னா இந்த இடத்துல மூன்று கண்களை உடைய சிவபெருமான் என்று பொருள். அந்த இந்த ரிக்குவேதத்தில் உங்களுடைய என்ன இருக்குன்னு சொன்ன நான் ரிக்குவேதத்தில், அதில் மந்திரமும் இருக்கு பிரமாணமும் இருக்கு. இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டால், கருப்பொருளாக வேதத்துக்கு நாயகமாக மையமாக இருப்பது சிவபெருமான். ஞாபகம் வச்சுக்கணும், இதை சொல்லுவாங்க வேதத்தினுடைய மையப்பகுதியிலேயே நமச்சிவாய மந்திரம் வந்திருக்குன்னு ஒரு இடத்துல வரும். யஜுர்வேதத்தில் மூன்று வேதத்தில் மையமாக இருப்பது யஜுர்வேதம், அதில் மையமாக இருக்கிறது இருக்கக்கூடிய பகுதியில் நமசிவாய என்ற ஒரு மந்திரம் வருவதா ஒரு குறிப்பு இருக்கு. அளவு உள்ளே ஊடுருவி பார்த்தால் இறைவன் ஒருவன் இறைவன் உண்டு என்று சொல்லுவது வேதம். ஆனால் ஆகமத்துக்கு வரும்பொழுது இறைவனை அடைய வழிகாட்டுவது ஆகமம். அதான் வேதம் பொது ஆகமம் சிறப்புன்னு சொன்னது. வேதத்தினுடைய முடிவு என்ன? ஒரு முடிவு சொல்லணும்ல, திருநெறியே சைவ நெறி. திருன்னா மேன்மைன்னு அர்த்தம், பெருமைன்னு அர்த்தம், தெய்வத்தன்மைன்னு அர்த்தம், உயர்ந்தன்னு அர்த்தம். ஏன்னா திரு திருன்னு முழிக்கிறாம்பாங்கல்ல, இந்த திரு திருன்னு முழிக்கிறதுன்னா மேலே பார்த்து மேலே யார் இருக்கா? சிவபெருமான் இருக்காரா? ஆ, சிவபெருமானை பார்த்து முழிக்கிறது திரு திருன்னு முழிக்கிறது. திருநெறியாவது சித்த சித்து அன்று பெருநெறியாய பிராணை. பெருநெறினா சைவ நெறிதான். பெருவாவு வந்ததென மகிழ்ந்து ஏத்திங்கிறாரு பெரிய புராணத்தில். பெருநெறிங்கிறது சைவ நெறி, அதற்குள்ள தலைவனார் சிவபெருமான். நினைந்து குருநெறியாம் சிவமாம் நெறி கூடும். குருநெறி சைவ சித்தாந்த நெறி மட்டும்தான் குருநெறி. அதனாலதான் பின்னாடி வந்த வள்ளலார் வந்து குருநெறிக்கே என்னை கூட்டி வித்தாயினார். ஒரு குரு சீடர், அப்புறம் சீடர் குருவா மாறுவாரு, இவருக்கு சீடர் வருவாரு. ஆமாம், குரு பாரம்பரியமா வரக்கூடியது சைவ நெறி. குரு நெறியாம் சிவமா நெறி கூடும். ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. வேதத்தினுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டா, இதுல பாலி திசம் கூட இருக்கலாம், பல தெய்வ கோட்பாடு இருக்கலாம், இருந்தாலும் கடவுள் உண்டு. அது சிவத்தை நன்கு குறிக்கிறது. ஆறு அங்கமாய் வரும் மாமரை ஓதையை கூரங்கமாக குணல் பயில்வார் இல்லை, வேரங்கமாக விளைவு செய்த அப்புறம் வேரங்கமாக பெருக்குகின்றாரே. இதுல நான்கு வேதங்கள் இருந்தாலும் ஆறு அங்கங்கள் இருக்கின்றன. நால் வேதம் ஆரங்கம் ஆனாய் நீயே. ஆறு அங்கங்கள், சிக்ஷை, கற்பம், வியாக்கரணம், ஜோதிடம், சந்தோபிசிதம், நிறுத்தம். ஜோதிடமும் அது உள்ளே வரும். நிறுத்தம் நடனம், நிறுத்தம்னா நடனக்கலை. ஆறு அங்கங்கள் எல்லாம் ஆராய்ச்சியோட உள்ள புந்துடுறாங்க. நிறுத்தமா, ஜோதிடமா, வியாக்கரணமா, சிக்ஷை, கற்பம் சொல்லி ஆறு அங்கங்களுக்குள் புகுந்து அறிவோடு தொடர்புடையவங்களா ஆயிடுறாங்களே அன்றி மெய்ஞானத்தோடு கூடுவதில்லை. வேதத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு சயின்ஸுக்கு போயிடுறாங்க, விஞ்ஞானத்துக்கு போயிடுறாங்களே அன்றி மெய்ஞானத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. குணம் பயில்வார் இல்லை. சிவபெருமானுடைய குணத்தை பற்றியோ ஞானத்தை பற்றியோ அவர்களை கூடுகின்ற வழிமுறைகளை பற்றியோ அவர்கள் பேசுவதில்லை. அப்படியே வேறு அங்கமாக விளைவு செய்த அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே, இதையே பெருக்கிட்டு போறாங்க. என்ன பண்றாங்கன்னா, வேதத்தில் உள்ள கருத்துக்களை பெருக்குகிறார்களே அன்றி, இப்போ ஒரு ஜோதிடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் பல பிரிவுகளாக இருக்குது, அதையே ஆராய்ச்சி பண்ணி அப்படியே போயிடுறாங்க. இப்போ நடனக்கலை அப்படியே போயிடுறாங்க, இசைக்கலையே அது உள்ளே போயிடுறாங்க, வர்க்க தர்க்கவாதமாக அது உள்ளேயே போயிடுறாங்க. ஆகமத்தான் என்ன செய்கிறாங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஆறு அங்கங்களை விரித்து அறிவாக பெருக்குகிறார்கள் அன்றி அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய மெய்ஞானமாகிய கடவுளை பெரும்பாலும் அவர்கள் உணர்வதில்லை. புரியுதுங்களா? அதுதான் சொன்ன, அந்த வேதம் வந்து பொது ஆகம சிறப்புன்னு சொன்னது காரணம் அதுதான். இப்போ ஆகம சிறப்பு, ஆகமம்னா பதி பசு பாச உண்மைகளை விளக்குவது. மந்திர மாமலை மகேந்திரம் மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் இல்லையா, இருபத்தி எட்டு ஆகமங்களையும் யார் அழினார்? சிவபெருமான் அழினார். அது 66 பேர் கேட்டிருக்காங்க. அந்த 28 ஆகமங்களும் ஒரே காலத்தில் எழுந்தவை அல்ல. சிவபெருமான் தான் பல முனிவர்கள் வாயிலாக வெளிவந்தனர். கால தேச வர்த்தமானம்னு சொல்றது உண்டு. இப்போ ஒரு காலத்தில் உள்ளது ஒரு காலத்துக்கு ஒத்து வராது இல்லையா? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரயிலில் போனால் குளிக்கணும். இப்போ ட்ரெயினில் யாராவது போயிட்டு இருந்தால் வீட்டில் குளிச்சுட்டு தான் உள்ளே போகணும். இப்போ யாராவது இருக்கீங்களா? கடல் கடந்து போகக்கூடாது. இப்போ ஃபாரினில் போகிறது பெருமையாக இருக்குது. எப்படி இருக்கா? ஒரு காலத்தில் இருக்கிறது இன்னொரு காலத்துக்கு அது வந்து ஒத்து வரலை. ஆனால் தான் 28 ஆகமங்கள் சில கால தேசத்துக்கு இருந்த மாதிரி சில மாறுபட்ட நிலைகள் வந்ததுனால தான் நமக்கு மெய்கண்டர் சிவஞானம் போர்த்தி அருளினாரும் அருளினார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். அந்த 28 ஆகமங்கள் அப்படின்னா ஆ க மம் பதி பசு பாசம். ஆகமம்னா பதி பசு பாசம். இந்த 28 ஆகமங்களையும் 66 பேர் அஞ்சலி கூப்பி கேட்டது. இதெல்லாம் கும்பிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன். அறிவைனா யார்? பெண் அர்த்தம். மாதேவியை இடமாக கொண்ட சிவபெருமானை விரும்பி கேட்டிருக்காங்க. யாருன்னா 5:23 எத்தனை? 5:23 ஆகம் அஞ்சலி கூப்பி 66 வரும் அஞ்சாம் முகத்தில் அரும்பொருள் கேட்டதே. ஆகமே நிறைய பேச வேண்டியிருக்கு. சைவத்துக்குன்னு இருக்கு, வைணவத்துக்குன்னு இருக்கு. ஆகமம் பிரிவு நிறையா இருக்குல்ல. உங்கள் நூலில் இந்த 28 ஆகமங்களும் அதை கேட்டவங்களும் இருக்காங்க. 66 பேர் இருக்காங்க. இல்லை இதில் வந்து அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 28,100,000 28,100,000 எவ்வளவு இருக்கு. இன்னவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்றன் பொருள் ஏத்துவன் நானே. இவைகளை துணை கொண்டுதான் தேவர்கள் இறைவனை வணங்கினார்கள். கிரந்தம்னு இப்போ கிரந்தம்னு சொல்கிறோம்ல, கிரந்த எழுத்துன்னு ஒன்று இருக்கு. இப்போ வடமொழி எழுத்து வேற, தமிழ் எழுத்து வேற, ஆனால் நடுவில் கிரந்தம்னு ஒன்று இருக்கும் பார்த்துறீங்களா? அந்த கிரந்தம் என்பது தமிழ் எழுத்து தான். பழைய தமிழ் எழுத்து தான் கிரந்தம்னு பேர். அந்த கிரந்தத்தில் தான் உங்களுக்கு நிறையா கிரந்த எழுத்துக்களில் தான் உங்களுக்கு அந்த ஆகமங்கள் அதிகமாக இருக்கு. இதை இந்த 28 ஆகமங்களையும் நம்ம படிச்சிட்டோம்னா ரொம்ப சௌரியம்தான். ஆனால் நம்ம எல்லாமே படிக்கிற அளவுக்கு 28 ஆகமம் இப்போ இல்லை, தமிழில் இல்லை, வடமொழியிலையும் கிரந்தத்துலேயும் தான் இருக்குது. சில ஆகமங்கள் தான் கிடைக்குது. இந்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் வச்சுருக்காங்க சில ஆகமங்கள் வச்சுருக்காங்க. உபாகமங்கள் நிறைய கிடைக்குது. நான் வீட்டில் கூட 2-3 ஆகமம் வச்சுருக்கேன், உபாகமும் வச்சுருக்கேன். சரசிம்மகால் நூலகத்தில் கூட கொஞ்சம் இருக்குது. ஏன்னா 28 ஆகமும் முழுமையாக கிடைக்கிற மாதிரி தகவல் தெரியல, இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. நாம் தவக்குறைவு, நம்முடைய தவக்குறைவு அவ்வளோதான். இந்த 28 ஆகமங்களை படிக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. அறிமுக வகுப்பில் சொல்லியிருக்கேன், 28 ஆகமங்களினுடைய பிழிவு நமக்கு 9 தந்திரங்களாக வகுக்கப்பட்டு திருமந்திரத்தில் இருக்கின்றன. அதனால் திருமந்திரத்தில் நாம் கூறக்கூடிய அவ்வளவும் ஆகமங்களினுடைய சாரம். நாம் சைவ சித்தாந்தம் என்பது ஆகமங்களினுடைய சாரம். அப்போ ஆகமங்கள், சைவ சித்தாந்தம், திருமந்திரம் மூன்றும் ஒன்றே. இதோடு நம்ம இன்னைக்கு இந்த திருமந்திர வகுப்பை நிறைவு செய்வோம்.